அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய குருகல்வி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்று நாங்கள் பார்க்க தயாராக உள்ள விடயம் தரம் ஆறில் கணித பாடத்தில் முதலாம் தவணையில் ஒரு பாடப்பரப்பிற்காக நாங்கள் தற்போது தயாராக உள்ளோம். அந்த வகையில் இப்பாடப்பரப்பிற்கு தேவையாக ஒரு சில பொருட்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்வோம். அந்த வகையில் சதுரத்தால் கொப்பி ஒன்றினையும் பேனை, பென்சில், அடிமட்டம் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொண்டு பாடப்புத்தகத்தில் 8 பாடப்பரப்பினை பெற்று 107 பக்கத்தை எடுத்துக்கொண்டு தயாராக மாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். திசைகள் என்ற பாடத்தினூடாக தற்போது தயாராக உள்ளோம். தரமாறு புத்தகத்தில் 8 பாடம் 107 பக்கத்தை பெற்றுக்கொண்டு பாடத்திற்கு செல்ல தயாராகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சரி மாணவர்களே, தற்போது நீங்கள் பாடப்பரப்புக்கு தயாராக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் திசைகள் பற்றி நாங்கள் முன்னர் கற்ற விடயங்களை சற்று சிந்தித்து பார்ப்போம். அந்த வகையில் நாங்கள் ஒரு காலை பொழுதில் சூரியனை நோக்கி நேராக நின்று எமது இரு கைகளையும் நீட்டிக்கொள்வோம். அதாவது 107 பக்கத்தில் இருப்பது போன்று ஒரு படம் ஒன்று உங்களுக்காக காட்சி காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நிற்பது போல் நீங்களும் நின்று உங்களுடைய திசைகளை பற்றி சற்று சிந்திப்போம். எங்களுக்கு முன்னே சூரியன் உதிக்கின்றது. ஆகவே சூரியன் உதிக்கும் திசையை நாங்கள் கிழக்கு திசை என்போம். எங்களது வலது கையானது எந்த திசையை நோக்கி இருக்கின்றது என்று பார்ப்போம். எங்களது வலது கை தெற்கு திசையை நோக்கி காட்டுகின்றது. எங்களது இடது கை வடக்கு திசையையும் எங்களுக்கு பின்னால் உள்ள பகுதி மேற்கு திசையையும் குறிக்கின்றது. மீண்டும் எங்களுக்கு முன்னே தென்படுவது ஒரு சூரியன். ஆகவே சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு திசை. எங்களுக்கு பின்னால் அசூரியன் மறைந்து செல்லும். ஆகவே அந்த திசையை நாங்கள் மேற்கு திசை என்கின்றோம். எங்களுக்கு வலது கைப்புறமாக தெற்கு திசை இருப்பதாகவும் இடதுபுறமாக வடக்கு திசை இருப்பதாகவும் எண்ணிக்கொள்வோம். சரி மாணவர்களே, இப்போது எங்களுக்கு 4 பிரதான திசைகள் எங்கள் கண்முன்னே தோன்றுகின்றது. 4 திசைகள் எங்களது கண்முன்னே தோன்றுகின்றன. அந்த திசைகள் முதலாவதாக பார்ப்போம். ஒரு ஒழுங்கு முறையில் இத்திசைகளை ஒழுங்குபடுத்தினால் முதலாவதாக எங்களுக்கு தேவையான திசைகளாக பிரதான திசைகள் தென்படுகின்றன. அந்த வகையில் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு ஆகிய பிரதான திசைகளாகும். இப்பிரதான திசைகள் ஊடாக நாங்கள் எங்களுக்கு பொருத்தமான அமைவிடங்களை இனங்கண்டு கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். அந்த வகையிலே மாணவர்கள் உமது பாடப்புத்தகத்தின் 108 பக்கத்தை பெற்றுக் கொள்ளவும். அதில் குறிப்பிட்ட உள்ளவாறு திசைகளை உமது சதுரக்கொப்பி தாளின் மத்தியிலே அதனை வரைந்து கொள்ளவும். வரைந்த பின் அதற்குரிய திசைகளை மேல் நோக்கி இருப்பது வடக்கு திசையாகவும் கீழ்நோக்கி அதற்கு வடக்கு எதிரே கீழ்நோக்கி இருக்கும் திசை தெற்கு திசையாகவும் மறுபுறம் கிழக்கு திசையையும் மற்றப்புறம் மேற்கு திசையையும் அடையாளப்படுத்தி எழுதி கொள்வோம். இப்போது எங்களுக்கு ஆரம்பத்தில் கற்ற பிரதான திசைகள் 4 எங்கள் கண்முன்னே தோன்றியிருக்கும். இதனை அடிப்படையாக கொண்டு இப்பிரதான திசைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு சில அமைவிடங்களை எங்களால் கூற முடியுமா என்று சற்று பார்ப்போம். ஆம் மாணவர்களே, தற்போது நாங்கள் தயாராக உள்ளோம். நீங்கள் உங்களது சதுரத்தால் ஒன்றினை பெற்றுக்கொண்டு அதன் மத்தியில் ஒரு புள்ளியை வைத்துக் கொள்ளவும். அப்புள்ளியில் அடிப்படையாக கொண்டு அந்த புள்ளியில் ஒரு வீட்டை வரைந்து கொள்ளவும், ஒரு சிறு வீடொன்றை வரைந்து கொள்ளவும். அவ்வீட்டிற்கு மேற்பகுதியில் நேரே மேலே ஒரு மரத்தை வரைந்து கொள்ளவும். பின் உமது வலதுபுறமாக ஒரு பாடசாலையை வரைந்து கொள்ளவும். தெற்கு திசையில் ஒரு பந்தினை வரைந்து கொள்ளவும். மேற்கு திசையில் உமக்கு பிடித்தமான ஏதேனும் ஒரு பொருளை வரைந்து கொள்ளவும். மீண்டும் கூறுகின்றேன், உமக்கு மத்தியில் ஒரு புள்ளி, ஒரு தாளின் மத்தியில் ஒரு புள்ளியை வைத்து அதில் மேலே ஒரு பொருளையும் அதற்கு கீழே அந்த புள்ளிக்கு கீழே ஒரு பொருளையும், வலதுபுறமாக ஒரு பொருளையும் இடதுபுறமாக ஒரு பொருளையும் வரைந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆம் மாணவர்களே, இப்பொருட்களை அடிப்படையாக கொண்டு ஒரு சில வினாக்களை உங்களால் வினாவ முடிகிறதா சற்று சிந்தித்து பாருங்கள். ஆம், மத்தியில் இருப்பது ஒரு வீடு. மத்தியில் இருப்பது ஒரு வீடு. வீட்டிற்கு வடக்கே ஒரு பொருளை வரைந்திருப்பீர்கள். வடக்கு என்பது வீட்டுக்கு நேரே மேலே உள்ள ஒரு பொருள். அதனை நாங்கள் வடக்கு திசை என்று நாங்கள் முன்னர் கற்றோம். எனவே வீட்டிற்கு வடக்கு திசையில் என்ன உள்ளது என்று கூறி பாருங்கள். அதே போன்று வீட்டிற்கு தெற்கே என்ன பொருள் இனம் கண்டுகொள்ளக்கூடியதாக உள்ளதா? ஆம், நன்று. வலதுபுறமாக என்ன பொருள்? வலதுபுறத்தை நாங்கள் இப்படவரைவின் ஊடாக மேற்கு திசை என்கின்றோம். வலதுபுறத்தில் கிழக்கு திசை. கிழக்கு திசையில் என்ன பொருள் உள்ளது என்று கூறி பாருங்கள். அதே போன்று இடதுபுறத்தில் மேற்கு திசையாக காணப்படுகின்றது. ஆகவே மேற்கு திசையில் என்ன பொருள் வரைந்துள்ளீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். சரி மாணவர்களே, ஒவ்வொரு வினாவுக்கும் நீங்கள் வினாக்களை கேட்டு விடையளித்திருக்க கூடும். இதனை மேலும் விளங்கிக் கொள்வதற்காக உமது பயிற்சி புத்தகத்தின் 109 பக்கத்தை பெற்றுக் கொள்ளவும். அதில் ஒரு படவரைவு ஒன்று காட்சிக்கு உங்கள் கண்களுக்கு காட்சியளிக்கின்றது. நன்கு அவதானியுங்கள். அப்படத்தின் நடுவே ஒரு சிறுமி நிற்பது போன்று வரையப்பட்டுள்ளது. சிறுமிக்கு வடக்கு திசையில் ஒரு மரம் ஒன்று காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சிறுமியின் தெற்கு திசையில் ஒரு நுழைவாயில் வரையப்பட்டுள்ளது. கிழக்கு திசையில் ஒரு கிணறும் மேற்கு திசையில் ஒரு வீடும் வரையப்பட்டுள்ளது. நன்கு அவதானித்த பின்னர் கீழுள்ள 6 விடயங்களையும் நன்கு வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி மாணவர்களே, அதனை பார்ப்போம். சிறுமிக்கு வடக்கில் மரம் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக சிறுமிக்கு கிழக்கில் கிணறு உள்ளது. சிறுமிக்கு மேற்கில் வீடு உள்ளது. சிறுமிக்கு தெற்கு திசையில் நுழைவாயில் அமைந்திருக்கின்றது. சிறுமிக்கு தென் திசையில் சிறுமி தென் திசையை நோக்குகிறாள். நுழைவாயிலுக்கு வடக்கில் சிறுமியும் மரமும் அமைந்திருக்கின்றன. நுழைவாயிலை அடிப்படையாக கொண்டு அதற்கு வடக்கு திசையில் என்னென்ன காணப்படுகின்றன என்று பார்த்தால், சிறுமி நிற்கிறாள், அதற்கு மேலே மரம் ஒன்று காட்டப்பட்டில் உள்ளது. ஆகவே வடக்கு திசை என்பது குறித்த பொருளின் இடத்திலிருந்து இந்த திசையில் என்னென்ன விடயங்கள் காணப்படுகின்றன என நன்கு விளங்கிக் கொண்டிருக்க கூடும் மாணவர்களே. எனவே நாங்கள் தற்போது பார்த்த விடயங்கள் பிரதான திசைகளை அடிப்படையாக கொண்டு அதன் அமைவிடங்களை கூறி பார்த்தோம். இதனை தொடர்ந்து நாங்கள் உபத்திசைகளை பற்றி சற்று ஞாபகப்படுத்தி பார்ப்போம். சரி மாணவர்களே, இவ்வளவு நேரமும் பிரதான திசைகள் பற்றி கற்ற நாங்கள் இதனை தொடர்ந்து அதன் உபத்திசைகள் பற்றி சற்று பார்ப்போம். அந்த வகையில் உபத்திசைகளாக தெரிந்து கொள்ளக்கூடிய விடயங்கள், முதலாவது வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் இடைப்பட்ட பகுதி வடகிழக்கு திசை. கிழக்கு திசைக்கும் தெற்கு திசைக்கும் இடையே உள்ள திசை தென்கிழக்கு திசை. அத்தோடு தெற்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடைப்பட்ட திசையை நாங்கள் தென்மேற்கு திசை என்கின்றோம். தொடர்ந்து வடக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடைப்பட்ட திசையை நாங்கள் வடமேற்கு திசை என்று அழைக்கின்றோம். எங்கே மாணவர்களே, மீண்டும் ஒரு படத்தினை வரைந்து அதன் மூலம் எங்களுக்கு மேலதிக விளக்கத்தை பெற்றுக்கொள்ள தயாராகுவோம். அந்த வகையில் ஒரு கணிதத்தால் சதுரத்தால் கொப்பியை எடுத்து அதன் மத்தியில் ஒரு பந்தினை வரையவும். அப்பந்திற்கு வடக்கு திசையில் வீடொன்றை வரைந்து கொள்ளுங்கள். கிழக்கு திசையில் கடிகாரம் ஒன்றினை வரைந்து கொள்ளுங்கள். தெற்கு திசையில் உமக்கு பிடித்தமான கார் ஒன்றினை வரைந்து கொள்ளவும். மேற்கு திசையில் தென்னை மரம் ஒன்றினை வரைந்து கொள்ளவும். என்ன மாணவர்களே, நான் கூறிய விடயங்களை வரைந்திருப்பீர்களா? மீண்டும் சரிப்பிலை பார்த்துக் கொள்ளவும். மத்தியில் ஒரு பந்தினை வரைந்து கொள்வதோடு பந்திற்கு வடக்கு திசையில் வீடொன்றினையும் கிழக்கு திசையில் கடிகாரம் ஒன்றினையும் தெற்கு திசையில் கார் ஒன்றினையும் மேற்கு திசையில் தென்னை மரம் ஒன்றினையும் வரைந்து கொள்ளவும். ஆமானவர்களே, வரைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதனைத் தொடர்ந்து உபத்திசைகள் வரக்கூடிய இடங்களிலே, அதாவது வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் இடையிலே ஒரு மாம்பழத்தை வரைந்து கொள்ளுங்கள். அதே போன்று தெற்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் இடைப்பட்ட திசையாக வடகிழக்கு திசை, அவ்விடத்தில் ஒரு தோடம்பழத்தினை வரைந்து கொள்ளவும். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக தெற்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடையில் அமைந்திருப்பது தென்மேற்கு திசை. அந்த இடத்தில் ஒரு அன்னாசி பழத்தினை வரைந்து கொள்ளவும். அதனைத் தொடர்ந்து வடக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வடமேற்கு திசை, ஆகவே அவ்விடத்தில் அப்பிள் பழம் ஒன்றினை வரைந்து கொள்ளவும். ஆ மாணவர்களே, நான் குறிப்பிட்ட அந்த படங்களை உமது சதுரத்தாள் குப்பியில் வரைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது ஒவ்வொரு பொருளும் எந்தெந்த இடத்தில் அமைந்திருக்கின்றன என்று சற்று நாங்கள் வினாவி பார்ப்போம். முதலாவதாக வீட்டிற்கு தெற்கு திசையில் என்னென்ன படங்கள் வரையப்பட்டுள்ளன? படங்கள் வரையப்பட்டுள்ளன வீட்டிற்கு தெற்கு திசை. வீட்டிற்கு தெற்கு திசை என்பது வீட்டுக்கு கீழே நேர்கீழே வரையப்பட்டுள்ள படங்கள். அந்த வகையில் நாம் வீட்டுக்கு கீழே பந்தும் காரொன்றும் இருப்பதை அவதானிக்க முடியும். ஆகவே எந்த இடத்திலிருந்து எந்த பொருள் அமைந்துள்ளது என்று நன்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அதற்கு சரியான விடையை எங்களால் கூற முடியும். சரி மாணவர்களே, தோடம் படத்தை அடிப்படையாக கொண்டு மற்றைய படங்கள் எங்கெங்கு அமைந்துள்ளன என்று பார்ப்போம். தோடம்பழத்திற்கு வடக்கு திசையில் என்னென்ன படங்கள் எங்களால் வரையப்பட்டுள்ளன? ஆம், சரியானதாக இருக்கும். என்ன? அதாவது கடிகாரம் அறிந்திருக்கின்றோம், மாம்பழம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே தோடம்பலத்திற்கு வடக்கு திசையில் கடிகாரம் ஒன்றினையும் மாம்பழம் ஒன்றினையும் வரைந்திருக்கின்றோம். ஆகவே தோடம்பலத்திற்கு வடக்கு திசையில் அமைந்திருப்பது என்ன என வினாவும் போது எங்களால் அதற்கு சரியான விடை ஒன்றினை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று தெற்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடையில் நாங்கள் ஒரு படத்தினை வரைந்திருக்கின்றோம். ஆகவே அதனை பயன்படுத்தி ஒரு வினா வினாவும் போது தென்மேற்கு திசையில் வரையப்பட்டிருப்பது என்ன என்று வினாவும் போது உங்களால் சரியான விடையினை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றதா என்று சற்று கூறி பாருங்கள். ஆம் மாணவர்களே, சரியானதாக இருந்திருக்கும். அதாவது தெற்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடைப்பட்ட திசை தென்மேற்கு திசை. ஆகவே தென்மேற்கு திசையில் அமைந்திருப்பது என்ன? அன்னாசி பழம். அதே போன்று வட மேற்கு திசையில் அமைந்திருக்கும் பழம் என்ன என வினாவும் போது அதற்கு ஒரு பொருத்தமான விடையினை உங்களால் அளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். கூறிப்பாருங்கள். வடக்கு திசை எங்குள்ளது, மேற்கு திசை எங்குள்ளது என்று அவதானித்து அதற்கு இடைப்பட்ட திசைதான் வடமேற்கு திசை. ஆகவே வடமேற்கு திசையில் என்ன படம் வரையப்பட்டுள்ளது? ஆகவே அங்கு நாங்கள் வரைந்திருப்பது அப்பிள் பழம். ஆகவே எங்களுக்கு சரியான விடை ஒன்றினை அளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். சரி மாணவர்களே, இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரதான திசைகளில் அடிப்படையாக கொண்டு உபதிசைகளை இனங்கண்டோம். ஆகவே உபதிசைகள் பற்றி நாங்கள் மேலும் விளக்கங்களை பெற்றுக் கொள்வதற்காக உமது பயிற்சி புத்தகத்தின் 111 பக்கத்தை அவதானிக்கவும். அங்கு எம் நாட்டின் இலங்கை தேசப்படம் ஒன்று அங்கு வரையப்பட்டிருக்கின்றது. அந்த படத்தினை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு இடங்களும் எந்தெந்த திசையில் அமைந்திருக்கின்றன என்று நாங்கள் சற்று பார்ப்போம். ஆம் மாணவர்களே, தம்பிள்ள என்ற இடமானது மத்தியில் அமைந்திருப்பது போன்று அங்கு காட்டப்பட்டு உள்ளது. அதனை அடிப்படையாக கொண்டு தம்புள்ள என்ற நகரத்தினை அடிப்படையாக கொண்டு மற்ற இரண்டு நகரங்கள் அங்கு வரையப்பட்டுள்ளன. அந்த வகையில் தம்புள்ள என்ற இடத்திற்கு எந்த திசையில் திருகோணமலை அமைந்து உள்ளது என்று அவதானித்து சரியான விடையை கூறவும். தம்பிளையை அடிப்படையாக கொண்டு அதற்கு வடக்கு, அதற்கு தெற்கு, அதற்கு கிழக்கு திசை, அதற்கு மேற்கு திசை என்பவற்றை அடையாளப்படுத்திக் கொண்டு உபதிசைகளையும் வரைவதன் ஊடாக திருகோணமலை மற்றும் கொழும்பு ஆகிய நகரங்கள் எந்தெந்த திசையில் அமைந்துள்ளன என எங்களால் சரியான விடையினை அளிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்களே, உபதிசைகளை கருத்திற் கொண்டு அதற்கான விடைகளை உங்களால் வழங்கியிருக்க கூடும் என நான் நம்புகிறேன். ஆகவே தம்பிளைக்கு வடக்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட திசையில்தான் திருகோணமலை அங்கு காட்டப்பட்டிருக்கின்றன. எனவே தம்பிளைக்கு வடகிழக்கு திசையில் என்ன நகரம் காட்டப்பட்டுள்ளது, எந்த நகரம் காட்டப்பட்டுள்ளது? அதே போன்று தம்புள்ள என்ற நகரத்திற்கு தென்மேற்கு திசையில் எந்த நகரம் குறிக்கப்பட்டுள்ளது என்று நன்கு அவதானித்து சரியான விடையை கூறுங்கள் பார்ப்போம். ஆம் மாணவர்களே, சரியான விடை கொழும்பு. ஆகவே தம்புள்ளைக்கு தென்மேற்கு திசையில் குறிக்கப்பட்டுள்ள இடம் கொழும்பு நகரம். அவ்வாறே மேலும் பல பயிற்சிகளை நாங்கள் ஈடுபடுவோம். உமது பயிற்சி புத்தகத்தின் 112 பக்கத்தை எடுத்துக்கொண்டு அதிலுள்ள விடயங்களை நன்கு அவதானித்த பின் கீழ் கேட்கப்பட்டுள்ள அட்டவணையை நிரப்புவதற்கு தயாராகவும். ஆம் மாணவர்களே, ஒரு கணிதத்தால் சதுரத்தால் வடிவில் எடுக்கப்பட்டுள்ள ஒரு தாளில் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது மது பயிற்சி புத்தகத்தின் 112 பக்கத்தை பெற்று அதில் உள்ள வினாக்களுக்கு சரியான விடையினை தெரிவு செய்து கீழ்காட்டப்பட்டிருக்கும் அட்டவணையை பூரணப்படுத்தவும். ஆம், அதனை பூரணப்படுத்தி உமது கணித பாட ஆசிரியரிடம் இது சம்பந்தமான மேலதிக விளக்கங்களை உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடும் என்ற நம்பிக்கையுடன் மற்றும் ஒரு விடயத்துக்கு நாங்கள் இப்போது செல்வதற்கு தயாராக உள்ளோம். ஆம் மாணவர்களே, தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது கிடைக்குத்து தளம், கிடைக்குத்து விளிம்பு, நிலைக்குத்து தளம், நிலைக்குத்து விளிம்புகள் பற்றி. என்ன யோசிக்கிறீர்கள் மாணவர்களே? கிடை என்பது என்ன? கிடை என்பது எவற்றை நாங்கள் கிடை என்போம்? ஆகவே சற்று சிந்திப்போம். மரம் ஒன்று வளர்ந்து இருக்கின்றது என்று, தென்னை மரம் ஒன்று வளர்ந்திருக்கின்றது. அது பூமியிலிருந்து மேல் நோக்கி தான் எந்த ஒரு தாவரமும் வளரும், மரங்களும் வளரும். அந்த வகையில் மாணவர்களே, அம்மரத்தை நாங்கள் வெட்டி சாய்க்கும் போது அது நிலத்தில் என்ன செய்யும்? விழும். அதனை விழுந்து கிடக்கின்றது என்று நாங்கள் எங்களால் கூறக்கூடியதாக இருக்கும் அல்லவா? ஆகவே கிடக்கின்றது அந்த மரம் வெட்டுவதனால் தரையில் விழுந்து கிடக்கின்றது. ஆகவே அங்கு கிடக்கின்றது என்ற ஒரு சொல் வந்துள்ளது. ஆகவே மாணவர்களே, கிடை என்பது நிலத்தினூடாக கிடக்கக்கூடிய ஒரு கிடையாக கிடக்கும் ஒரு கோடு என நாம் கூறலாம். ஆகவே கிடை என்பது கிழக்கு திசையையும் மேற்கு திசையையும் இணைக்கும் கோடு எனவும் நாங்கள் அழைக்கலாம் அல்லவா? கிழக்கு திசையையும் மேற்கு திசையும் இணைக்கும் கோடு எங்களால் கிடைக்கோடு என்று கூற முடியும். ஆகவே கிடக்கும் ஒரு பொருளின் ஊடாக, நிலத்தில் கிடக்கும் ஒரு பொருளின் ஊடாக கிடையை எங்களால் அவதானிக்க முடியும். ஆகவே கிடை விளிம்பு பற்றி நாங்கள் அதனூடாக மேலதிக விளக்கத்தை பெற்றுக் கொள்வோம். கிடை விளிம்பு என்பது ஒரு புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அதற்கு விடையளிக்க கூடுமா என்று சற்று யோசிப்போம். ஒரு புத்தகத்தை நாங்கள் மேசையின் மீது வைத்திருக்கின்றோம். அப்போது புத்தகம் மேசையில் கிடக்கின்றது என்று நம்புவோம். ஆகவே அந்த புத்தகத்தின் விளிம்புகள் ஒன்று எடுத்துக்கொள்வோம். அந்த விளிம்பு எங்களால் ஒரு ஓரப்பகுதி என்று நாங்கள் கூறலாம், புத்தகத்தின் ஓரம். ஆகவே அந்த ஓரப்பகுதியை நாங்கள் விளிம்பு என கூறலாம். அந்த புத்தகத்தின் ஓரப்பகுதியை விளிம்பு என்று எங்களால் அவதானிக்க கூடும். ஆகவே விளிம்பு என்பது கிடை விளிம்பு என நாங்கள் அதனை அவதானிக்க முடியும். அந்த கிடை விளிம்புகளை பயன்படுத்தி எங்களால் கிடை விளிம்புகளையும் நிலைக்குத்து விளிம்புகளையும் இணைப்பதன் ஊடாக கிடை தளத்தை எங்களால் உருவாக்க முடியும். அதாவது கிடை விளிம்புகளை அடிப்படையாக கொண்டு ஒரு கிடை தளத்தை எங்களால் உருவாக்க முடியும். அதே போன்று கிடை விளிம்பு பற்றி பார்த்த நாங்கள் கிடைத்தளம் பற்றியும் சற்று பார்ப்போம். கிடைத்தளம் என்பது ஒரு பரப்பு. கிடைத்தளம் என்பது ஒரு பரப்பு. ஒரு பொருளை நாங்கள் தரையில் வீழ்த்தும் போது ஒரு குறிப்பிட்ட இடப்பரப்பானது மூடப்படும், அந்த பொருளால் மூடப்படும். ஆகவே அந்த பகுதி கிடைப்பரப்பு என்று எங்களால் அவதானிக்க முடியும். ஆகவே கிடைப்பரப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட கிடை விளிம்புகளை பயன்படுத்தி கிடைத்தளத்தை உருவாக்க முடியும். அவ்வாறு நிலைக்குத்து விளிம்பு பற்றி சற்று பார்ப்போம். நிலைக்குத்து விளிம்பு என்பது உமக்கு எதிரே சற்று திரும்பி பாருங்கள், உமது வீட்டின் சுவர் பகுதி தென்படும் அல்லவா? அந்த சுவர் பகுதியின் அருகில் கதவு அல்லது அலுமாரிகளை அவதானிக்கவும். அதில் அவதானிக்கும் போது மேலிருந்து கீழாக ஒரு விளிம்பு இருக்கும். அது கதவாக இருக்கலாம், அலுமாரியாக இருக்கலாம். விளிம்புகள் அங்கு காணப்படுகின்றன, பல விளிம்புகள் காணப்படுகின்றன. கிடையான விளிம்புகள் காணப்படுகின்றன, கிடையான தளங்கள் அதிலும் காணப்படுகின்றன. அதே போன்று நிலைக்குத்தான விளிம்புகளும் அங்கு காணப்படுகின்றன. நிலைக்குத்தான விளிம்புகள் எனும்போது வடக்கு திசையையும் வடக்கு திசையையும் தெற்கு திசையையும் இணைக்கும் கோடு. அவ்வாறு அலுமாரியை அவதானிக்கும் போது அங்கு அந்த நிலைக்குத்து விளிம்புகளை எங்களால் அவதானிக்க முடியும். நிலைக்குத்து விளிம்புகளை எங்களால் அவதானிக்க முடியும். ஆகவே மாணவர்களே, நிலைக்குத்து விளிம்பு என்பது வடக்கு திசையையும் தெற்கு திசையையும் இணைக்கும் ஒரு கோடாக எங்களால் கருதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு அந்த நிலைக்குத்து கோடுகளையும் கிடை கோடுகளையும் பயன்படுத்தி உருவாக்கும் தளம் தான் மாணவர்களே நிலைக்குத்து தளம். நிலைக்குத்து விளிம்புகள் இரண்டும் கிடை விளிம்புகள் இரண்டும் பயன்படுத்தி வரையப்படும் போது அங்கு ஒரு தளம் உருவாக்கப்படுகின்றன. அங்கு ஒரு தளம் உருவாக்கப்படுகின்றது. அந்த தளத்திற்கு நாங்கள் நிலைக்குத்து தளம் என்று பெயர் வழங்க முடியும். ஆம் மாணவர்களே, உமது பயிற்சி புத்தகத்தில் இது போன்ற பல விடயங்கள் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அதனை சற்று பார்ப்போம். உமது பயிற்சி புத்தகத்தின் 118 பக்கத்தை பெற்றுக் கொள்ளவும். அதில் மேலதிகமான விளக்கங்களை எங்களால் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக அமையும். அந்த வகையில் அங்கு காட்டப்பட்டிருக்கும் 2-3 படங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. முதலாவது ஒரு வீடு உட்பிரதேசங்கள் அங்கு காட்சிக்கு வரையப்பட்டுள்ளது. உமது கண்களுக்காக தெளிவான வரைபடங்கள் ஊடாக காட்டப்பட்டிருக்கின்றன. அதனை சற்று அவதானிக்கவும். அங்கு சிவிலிங், சுவர், கதவு, நிலம் ஆகியன குறிக்கப்பட்டுள்ளன. அந்த படங்களில் ஊடாக 2 விதமான தளங்களை எங்களால் கூறக்கூடியதாக இருக்குமானவர்களே. கிடைத்தளம் எனும்போது அங்கு 2 விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. கூற முடியுமா? மிக சரியானதாக இருக்கும். பார்ப்போம். அங்கு கிடைத்தளமாக நிலம் காட்டப்பட்டிருக்கின்றது. அதோடு சிவிலிங் என்ற பிரதேசமும் கிடைத்தளமாக வரையப்பட்டுள்ளன. சரி மாணவர்களே, அப்ப சுவர் என்ன தளத்திற்குள் உள்வாங்கப்படும்? சுவரானது நிலைக்குத்தாக உள்ள ஒரு விடயம். நிலைக்குத்தாக வடக்கு தெற்கு ஆக வரையப்பட்டிருக்கின்றது அந்த சுவர். ஆகவே அப்பகுதியை நாங்கள் நிலைக்குத்து தளம் என அழைக்கக்கூடும். வேறு அங்கு என்ன அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கின்றன? கதவு காட்டப்பட்டிருக்கின்றது நிலைக்குத்தான தளத்திற்காக. நிலைக்குத்து தளத்திற்கு கதவு அங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே நிலைக்குத்து தளத்திற்காக 2 விடயங்கள் அங்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன, கதவு மற்றும் சுவர். கிடைத்தளத்துக்கு 2 விதமான விடயங்கள் அங்கு சுட்டி காட்டப்பட்டுள்ளன. ஒன்று நிலம், மற்றது சிவலிங். மாணவர்களே, இதனைத் தொடர்ந்து கீழுள்ள படத்தினை சற்று அவதானிக்கவும். மேலும் சில கிடை மற்றும் நிலைக்குத்து தளங்களை பற்றி பார்ப்போம். சரி மாணவர்களே, தற்போது நீங்கள் ஒரு மேசையில் அமர்ந்திருப்பீர்கள். ஆனால் மேசையின் மீது முத புத்தகங்களை வைத்துக் கொண்டு நாக்களில் அமர்ந்திருக்கின்றீர்கள் அல்லவா? இப்போது அந்த மேசையின் பரப்பளவை பற்றி சற்று யோசியுங்கள். ஒவ்வொரு விடயங்கள் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன உமது புத்தகத்திலே. பார்ப்போம். மேற்றளம் ஒரு கிடைத்தளத்தில் உள்ளதால், மேற்றளம் ஒரு கிடைத்தளத்தில் உள்ளதால், மேற்றள கிடைத்தளம் என்போம். மேற்றள கிடைத்தளம். ஆகவே கிடைத்தளத்தை இரண்டு வகையாக நாங்கள் சற்று பார்க்கிறோம். மேலே தென்படுகிறது, மேசையின் பரப்பு மேலே தென்படுகிறது அல்லவா? ஆகவே அதனை மேற்றள கிடைத்தளம் என நாங்கள் அழைக்கின்றோம். அதே போன்று அதன் பற்றி விளிம்புகள் சற்றியும் பார்க்க முடியும். வடக்கு கிழக்காக விளிம்புகள் வரையப்பட்டிருக்கின்றன, கிழக்கு மேற்காக சில விளிம்புகள் வரையப்பட்டுள்ளன. அதே போன்று அலுமாரியை பற்றி யோசியுங்கள். அதில் பல கிடை விளிம்புகள் கிடைத்தளங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. ஆம், அலுமாரியின் மேற்பகுதியானது கிடைத்தளம். அதனை மேற்றள கிடைத்தளம் எனவும் நாங்கள் அழைக்க முடியும். அந்த கிடைத்தளத்தை உருவாக்குவதற்காக அங்கு கிடை விளிம்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. கிடை விளிம்புகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு கிடை விளிம்புகள் பயன்படுத்தி அங்கு கிடைத்தளம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அல்லவா? மாணவர்கள் நன்கு விளங்கிக் கொள்ளவும், கிடை விளிம்பு வேறு, கிடைத்தளம் வேறு. விளிம்பு என்பது ஒரு நேர்கோட்டு பகுதியாக இருக்கும், குறிப்பிட்ட ஒரு நேர்கோடாக இருக்கும். தளம் என்பது குறிப்பிட்ட ஒரு பரப்பளவை கொண்டிருக்கும். நன்கு விளங்கிக் கொள்ளவும். அதே போன்று நிலைக்குத்து விளிம்பு என்பது வேறு, நிலைக்குத்து தளம் என்பது வேறு. இரண்டும் ஒன்றல்ல. நிலைக்குத்து விளிம்புகளை பயன்படுத்தி, நிலைக்குத்து விளிம்புகள் இரண்டும், கிடை விளிம்புகள் இரண்டும் பயன்படுத்தி ஒரு தளத்தை உருவாக்க முடியும். ஆகவே அவ்வாறு உருவாக்கப்படுகின்ற அந்த தளமானது நிலைக்குத்து தளம் என நான் எங்களால் அவதானிக்க முடியும். ஆகவே மாணவர்களே, எங்களுக்கு இப்பாடத்தின் ஊடாக இரண்டு தளங்களையும் இரண்டு விளிம்புகளையும் பற்றி நன்கு விளங்கிக் கொண்டிருக்க வேண்டும். கிடைத்தளம், கிடை விளிம்பு, நிலைக்குத்து தளம், நிலைக்குத்து விளிம்பு என்பன வெவ்வேறானவை. சரி மாணவர்களே, இன்றைய பாடப்பரப்பின் ஊடாக நாங்கள் அதிகமான விடயங்களை பார்த்திருக்கின்றோம். முக்கியமாக ஒரு சிறு கண்ணோட்டம், நாங்கள் இன்று எடுத்துக்கொண்ட பாடப்பரப்பு திசைகள். திசைகள் ஊடாக பிரதான திசைகள் பற்றி பார்த்தோம். எங்கே பிரதான திசைகள் என்னென்ன என்று கூற முடியுமா? ஆம், முதலாவது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. ஆம் மாணவர்களே, இதனை நாங்கள் பிரதான திசைகள் எனவும், இதனை அடிப்படையாக கொண்டு உபத்திசைகளை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். ஆகவே அந்த உபத்திசைகளை கூறுங்கள் பார்க்கலாம். ஆம், முதலாவது என்ன? வடகிழக்கு. இரண்டாவது தென்கிழக்கு. மூன்றாவது தென்மேற்கு. நான்காவதாக வடமேற். ஆகவே இதனை நாங்கள் உபத்திசைகள் எனவும் அழைத்தோம். பிரதான திசைகள் நான்கு, உபத்திசைகள் நான்கு. ஆகவே திசைகள் மொத்தமாக எட்டு திசைகள். எங்களால் எட்டு திசைகளையும் நன்கு விளங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அத்தோடு இரண்டு விதமான தலங்கள் பற்றியும் இரண்டு விதமான விளிம்புகள் பற்றியும் இப்பாடப்பரப்பில் கற்றோம். ஒன்று கிடை விளிம்பு, அதன் ஊடாக கிடைத்தளம். மேலும் நிலைக்குத்து விளிம்பு. ஆம், நிலைக்குத்து தளம் என இரண்டு வகை. ஆகவே இப்பாடப்பரப்பின் ஊடாக நாங்கள் நாலு விடயங்கள் உள்வாங்கியிருக்கின்றோம். ஒன்று திசைகள், பிரதான திசைகள், உபதிசைகள், நிலைக்குத்து, கிடைக்குத்து. இவ்வாறான நாலு விடயங்களை பற்றி நாங்கள் கற்றிருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, உமது பயிற்சி புத்தகத்தின் 118 பக்கத்தில் உள்ள விடயங்களை அடிப்படையாக கொண்டு அப்பயிற்சிகளில் நன்று ஈடுபட்டு அதனை உமது கணிதப்பாட ஆசிரியர்களிடம் செய்து காட்டி சரியான விளக்கத்தினை மேலும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் ஆசிரியன். நன்றி, வணக்கம் மாணவர்கள்.